ஓம் சாந்தி. 5/3/2026. இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு ஞானமுடைய ஆத்மாக்களாக இருக்கும் குழந்தைகளே பிரியமானவர்கள். எனவே தந்தைக்கு சமமாக மாஸ்டர் ஞான கடலாக ஆகுங்கள். கேள்வி: கல்யாணக்காரி யுகத்தில் தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன நினைவூட்டுகிறார்? பதில்: குழந்தைகளே, நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு 5000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நீங்கள் 5000 வருடங்களில் 84 பிறவிகள் எடுத்தீர்கள். இப்பொழுது இது கடைசி பிறவி, வானப்பிரஸ்த நிலையாகும். எனவே இப்பொழுது வீடு செல்வதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள். பிறகு சுகதாமத்தில் வருவீர்கள். இல்லற விவகாரங்களில் தாராளமாக இருங்கள். ஆனால் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகி தந்தையை நினைவு செய்யுங்கள். பாடல்: சபையின் நடுவே எழுந்தது ஜோதி. ஓம் சாந்தி. பகவான் ஒருவரே, God is one என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒருவரே ஆவார். அவருக்கு பரமபிதா பரமாத்மா என்று கூறப்படுகிறது. சிருஷ்டியின் படைப்பு கர்த்தா அவர் ஒருவரே ஆவார். அநேகராக இருக்கவே முடியாது. இந்த கருத்தின்படி மனிதர்கள் தங்களை பகவான் என்று கூறிக்கொள்ள முடியாது. இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய சேவைக்கு கருவியாக ஆகியுள்ளீர்கள். இறைவன் புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு சத்தியுகம் என்று கூறப்படுகிறது. அதற்கு நீங்கள் தகுதியுடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் யாருமே பதீதமானவர்களாக இருப்பதில்லை. இப்போது நீங்கள் பாவனமாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பதீத பாவனன் நான் தான் என்று தந்தை கூறுகிறார். மேலும் உங்களுடைய நிராகார தந்தை ஆகிய என்னை நினைவு செய்தால் நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து பாவனமான, அதாவது சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்ற சிறந்த வழியை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கிறேன். நினைவு என்ற யோக அக்னியில் உங்களுடைய பாவங்கள் அழிந்து போய்விடும். சாதுக்கள் ஆகியோரோ இறைவன் சர்வ வியாபி என்று கூறிவிடுகிறார்கள். ஒரு புறம் பகவான் ஒருவர் என்று கூறுகிறார்கள். பிறகு இங்கோ நிறைய பேர் தங்களை பகவான் என்று கூறிக்கொள்கிறார்கள். ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜெகத் குரு என்று அழைத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது ஜெகத்தினை பாவனமாக ஆக்கக்கூடிய ஒரு பரமாத்மா முழு உலகத்தை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். அவரே துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் ஆவார். மனிதர்களை இவ்வாறு கூற முடியாது. இதுவும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். இது இருப்பதே பதீதமான உலகமாக. எல்லோரும் பதீதமாக உள்ளார்கள். பாவனமான உலகத்தில் மகாராஜா மகாராணி எப்படியோ அவ்வாறே பிரஜைகள். சத்தியுகத்தில் பூஜைக்குரிய மகாராஜா மகாராணி இருப்பார்கள். பிறகு பக்தி மார்க்கத்தில் பூஜாரி ஆகிவிடுகிறார்கள். சத்தியுகத்தில் இருந்த மகாராஜா மகாராணிகளுக்கு 2 கலைகள் குறைந்து விடும் பொழுது ராஜா ராணி என்று கூறப்படுகிறது. இவை அனைத்து விஷயங்களும் விளக்கமானவை ஆகும். இல்லையெனில் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி. இல்லற விவகாரங்களில் தாராளமாக இருங்கள். ஆனால் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது வானப்பிரஸ்த நிலையாகும். வானப்பிரஸ்தம் அல்லது சாந்திதாமம் செல்வது என்பது ஒரே விஷயமாகும். இங்கு ஆத்மாக்கள் பிரம்ம தத்துவத்தில் இருப்பார்கள். அதற்கு பிரம்மாண்டம் என்றும் கூறுவார்கள். உண்மையில் ஆத்மாக்கள் ஒன்றும் முட்டை போல கிடையாது. ஆத்மாவோ நட்சத்திரம் போன்றதாகும். யாரெல்லாம் ஆத்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாடகத்தில் நடிகர்கள் ஆவார்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார். எப்படி? நடிகர்கள் நாடகத்தில் ஆடையை மாற்றுகிறார்கள். பல்வேறு பாகங்களை நடிக்கிறார்கள். இதுவும் எல்லையில்லாத நாடகமாகும். ஆத்மாக்கள் இந்த சிருஷ்டியில் 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட சரீரத்தில் இறங்கி ஆரம்பம் முதற்கொண்டு அவர்களுடைய பாகத்தை நடிக்கிறார்கள். பரமாத்மா மற்றும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் அனைவரும் நடிகர்களே ஆவார்கள். நாடகத்தில் பாகம் ஏற்று நடிப்பதற்காக பல்வேறு விதமான ஆடை கிடைக்கிறது. வீட்டில் ஆத்மாக்கள் எல்லோருமே சரீரமின்றி இருப்பார்கள். பிறகு ஐந்து தத்துவங்களால் ஆன சரீரம் தயாராகிவிடும் பொழுது ஆத்மா அதில் பிரவேசம் செய்கிறது. 84 சரீரங்கள் கிடைக்கிறது என்றால் பெயர்கள் கூட மாறுகிறது. ஆத்மாவின் பெயர் ஒன்றுதான். இப்பொழுது சிவபாவா இருப்பதே பதீத பாவனராக. அவருக்கு தனக்கென்று உடல் கிடையாது. சரீரத்தின் ஆதாரம் எடுக்க வேண்டி வருகிறது. என்னுடைய பெயர் சிவன் தான் என்று கூறுகிறார். பழைய உடலில்தான் வருகிறேன் என்றாலும் கூட அவருடைய உடலின் பெயர் அவருடையது. அவருக்கு உடலுக்கான பெயர் இருக்கிறது. பிறகு அவ்யக்த பெயர் கொடுக்கப்பட்டது. ஒரு தர்மத்தினர் இன்னொரு தர்மத்தில் செல்லும் போது பெயர் மாறுகிறது. நீங்கள் கூட சூத்ர தர்மத்திலிருந்து மாறி பிராமண தர்மத்தில் வந்துள்ளீர்கள். எனவே பெயர் மாறியுள்ளது. நீங்கள் சிவபாபா பிரம்மா மூலமாக என்று எழுதுகிறீர்கள். சிவபாபா பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவருடைய பெயர் மாறுவது இல்லை. சிவபாபா பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். அது இப்பொழுது மறைந்து விட்டுள்ளது. பாவனமாக பூஜைக்குரியவர்களாக இருந்தவர்கள் பதீத்தமான பூஜாரி ஆகிறார்கள். 84 பிறவிகளை முடித்து விட்டுள்ளார்கள். இப்பொழுது மீண்டும் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகிறது. பரம்பிதா பரமாத்மா வந்து பிரம்மா மூலமாக மீண்டும் ஸ்தாபனை செய்விக்கின்றார் என்று பாடப்பட்டுள்ளது. எனவே பிராமணர்கள் அவசியம் வேண்டும். பிரம்மா மற்றும் பிராமணர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? சிவபாபா வந்து பிரம்மா மூலமாக தத்தெடுக்கிறார். நீங்கள் என்னுடையவர் ஆவீர்கள் என்று கூறுகிறார். சிவபாபாவின் குழந்தைகளாக இருக்கவே இருக்கிறீர்கள். பிறகு பிரம்மா மூலமாக பேரன்கள் ஆகிவிடுகிறீர்கள். பிதாவோ முழு பிரஜைகளுக்கும் ஒருவர் ஆவார். இத்தனை அனைத்து குழந்தைகளும் குமாரர்கள் குமாரிகள் ஆவார்கள். அவர்களை சிவபாபா பிரம்மா மூலமாக தத்தெடுக்கிறார். மனிதர்களுக்கு தெரியுமா என்ன? தந்தை வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். எனவே அப்படியின்றி புதியதாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதல்ல. எப்படி பிரளயம் ஆகியது, பிறகு ஆலையில் கடலில் வந்தார் என்று காண்பிக்கிறார்கள். இப்படியெல்லாம் கதைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த உலகத்தின் சரித்திரம் பூகோளம் மீண்டும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆத்மா அழியாதது, அதில் இருக்கும் பாகம் கூட அழியாதது. பாகம் ஒருபோதும் தேய்வது இல்லை. சத்தியுகத்தில் அதே லக்ஷ்மி நாராயணனுடைய சூரிய வம்ச ராஜதானி நடந்து கொண்டே வருகிறது. ஒருபொழுதும் மாறுவது இல்லை. உலகம் புதியதிலிருந்து பழையதாக, பழையதிலிருந்து புதியதாக ஆகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அழிவற்ற நடிப்பு கிடைத்துள்ளது. பக்தி மார்க்கத்தில் எந்த பாவனையுடன் பக்தி செய்கிறார்களோ அவ்வாறே சாட்சாத்காரம் செய்விக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். ஒருவருக்கு ஹனுமான் கணேசர் ஆகியோரின் சாட்சாத்காரம் செய்விக்கின்றேன். இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது. மனிதர்கள் பின் பகவான் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். எனவே சர்வ வியாபி என்று கூறிவிடுகிறார்கள். பக்தர்களின் மாலையும் உள்ளது. ஆண்களில் நாரதர் சிரோன்மணி என்று பாடப்படுகிறார். பெண்களில் மீரா. பக்தர்களின் மாலை தனி, ருத்ர மாலை தனி, ஞானத்தின் மாலை தனி. பக்தர்களின் மாலையை ஒரு பொழுதும் பூஜிப்பது இல்லை. ருத்ர மாலை பூஜிக்கப்படுகிறது. மேலே இருப்பது மலர், பிறகு மேரு, பிறகு இருப்பது குழந்தைகள். அவர்கள் ராஜசிம்மாசனத்தில் அமர்கிறார்கள். ருத்ர மாலையே விஷ்ணு மாலை ஆகும். பக்தர்களின் மாலைக்கு பாடல் மட்டுமே ஆகிறது. இந்த ருத்ர மாலையை எல்லோரும் உருட்டுகிறார்கள். நீங்கள் பக்தர்கள் அல்ல, ஞானியாவீர்கள். எனக்கு ஞானமுடைய ஆத்மாக்கள் பிரியமானவர்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை தான் ஞான கடல் ஆவார். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் அளித்துக் கொண்டிருக்கிறார். மாலை கூட உங்களுடையது, பூஜிக்கப்படுகிறது. 8 ரத்தினங்களுக்கும் கூட பூஜை ஆகிறது. ஏனெனில் ஞானமுடைய ஆத்மாக்கள் ஆவார்கள். எனவே அவர்களுக்கு பூஜை ஆகிறது. மோதிரம் அமைத்து அதை அணிந்து கொள்கிறார்கள். ஏனெனில் இவர்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார்கள். பாஸ்வித்தானர் ஆகிறார்கள். எனவே அவர்களுக்கு பாடல் உள்ளது. 9வது மணியாக நடுவில் சிவபாபாவை வைக்கிறார்கள். அதற்கு நவரத்தினம் என்று கூறுவார்கள். இவை விரிவான விளக்க உரை ஆகும். தந்தையோ, தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் நீங்கிவிடும் என்பதை மட்டுமே கூறுகிறார். பிறகு நீங்கள் சென்று விடுவீர்கள். பதீத ஆத்மாக்கள் பாவனமான உலகத்திற்கு போக முடியாது. இங்கு எல்லோருமே பதீத்தமாக உள்ளார்கள். தேவதைகளின் சரீரம் பவித்ரமாக நிர்விகாரியாக உள்ளது. அவர்கள் பூஜைக்குரியவர்கள். ராஜா, ராணி மற்றும் பிரஜைகள் பூஜைக்குரியவர்கள் ஆவார்கள். இங்கு எல்லோருமே பூஜாரி ஆவார்கள். அங்கு துக்கத்தின் விஷயம் இல்லை. அதற்கு சொர்க்கம் சுகதாமம் என்று கூறப்படுகிறது. அங்கு சுகம், செல்வம், அமைதி எல்லாமே நிறைந்திருந்தது. இப்பொழுதோ எதுவும் இல்லை. எனவே இதற்கு நரகம் என்றும் அதற்கு சொர்க்கம் என்றும் கூறப்படுகிறது. ஆத்மாவாகிய நாம் சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள் ஆவோம். அங்கிருந்து பாகம் ஏற்று நடிக்க வருகிறார்கள். 84 பிறவிகள் முழுமையாக அனுபவிக்க வேண்டி வருகிறது. இப்பொழுது துக்கதாமம் ஆகும். பிறகு நாம் சாந்தி தாமம் செல்கிறோம். பின்னர் சுகதாமத்தில் வருவோம். தந்தை சுகதாமத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்கு, மனிதனை தேவதையாக ஆக்குவதற்காக முயற்சி செய்வித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடையது இது சங்கம யுகமாகும். நான் கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறேன். யுகம் யுகத்திற்கும் அல்ல என்று தந்தை கூறுகிறார். நான் சங்கம யுகத்தில் ஒரே ஒரு முறை சிருஷ்டியை மாற்றுவதற்காக வருகிறேன். சத்யுகமாக இருந்தது, இப்பொழுது கலியுகமாகும். மீண்டும் சத்யுகம் வரவேண்டியுள்ளது. இது கல்யாணக்காரி சங்கம யுகமாகும். அனைவருக்கும் நன்மையாக வேண்டியுள்ளது. அனைவரையும் ராவணன் சிறையில் இருந்து விடுவிக்கிறார். அவருக்கு துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவர் என்று கூறப்படுகிறது. இங்கு எல்லோருமே துக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் சுகதாமம் செல்வதற்காக முயற்சி செய்கிறீர்கள். சுகதாமம் செல்ல வேண்டும் என்றால் முதலில் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் பாகத்தை நடித்து நடித்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டது. நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வந்து 5000 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று தந்தை புரிய வைக்கிறார். அதில் பாரதவாசிகளாகிய நீங்கள் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். இப்பொழுது உங்களுடையது கடைசி பிறவியாகும். எல்லோருக்குமே வான பிரஸ்த நிலையாகும். எல்லோரும் போக வேண்டும். ஞானக்கடல் அல்லது ருத்ரன் என்றும் பாடல் உள்ளது. இது சிவ ஞான யஜ்யமாகும். பதீத பாவனர் சிவன் ஆவார். பரமாத்மா கூட சிவன் ஆவார். ருத்ரன் என்ற பெயர் பக்தர்கள் வைத்து விட்டுள்ளார்கள். அவருடைய உண்மையான பெயர் ஒரே ஒரு சிவன் என்பதாகும். சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்விக்கிறார். பிரம்மா ஒரே ஒருவர் ஆவார். இவர் பதீத்தமானவர். பிறகு அதே பிரம்மா பாவனமாக ஆகிறார். பிறகு பரிஷ்தா ஆகிவிடுகிறார். அதை சூட்சும வதனத்தில் காண்பிக்கிறார்கள். அது வேறு ஒரு பிரம்மா கிடையாது. பிரம்மா ஒருவரே தான். இவர் வியக்த சரீரத்தில் இருப்பவர். அவர் அவ்யக்த சரீரத்தில் இருப்பவர். இவர் சம்பூர்ண பாவனமாக ஆகிவிடும் பொழுது சூட்சும வதனத்தில் பார்ப்பீர்கள். அங்கு எலும்புகள் ஆகியவை இருக்காது. எப்படி பாபா புரிய வைத்திருந்தார், எந்த ஆத்மாவிற்கு உடல் கிடைப்பதில்லையோ அது அலைந்து கொண்டே இருக்கும். அதற்கு பூதம் என்று கூறுவார்கள். சரீரம் கிடைக்காத வரை அது அலைகிறது. ஒரு சிலரது நல்லதாக இருக்கும், ஒரு சிலரது தீயதாக இருக்கும். எனவே தந்தை ஒவ்வொரு விஷயம் பற்றிய விளக்க உரை அளிக்கிறார். அவர் ஞான கடலாக இருப்பதால் அவசியம் புரிய வைப்பார் அல்லவா. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி இருக்கிறது. அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்தீர்கள் என்றால் ஒரு நொடியில் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கிடைக்கும். எவ்வளவு சுலபமானது. யோகம் என்றால் நினைவு. அவர்களுடையது அடயோகமாகும். இது சுலபமானது. என்னை இந்த விதமாக நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். எந்த ஒரு லாக்கெட் ஆகியவை அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களோ தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் இங்கு பாகத்தை நடிப்பதற்காக வந்துள்ளீர்கள். இப்பொழுது எல்லோரும் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு அதே பாகத்தை நடிக்க வேண்டும். பாரதவாசிகள் தான் சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர், வைஷ்ய வம்சத்தினர் மற்றும் சூத்ர வம்சத்தினராக ஆகிறார்கள். இதற்கிடையில் மற்ற தர்மத்தினரும் வருகிறார்கள். 84 பிறவிகளை நீங்கள் எடுக்கிறீர்கள். பிறகு நீங்கள் தான் முதல் நம்பரில் செல்ல வேண்டியுள்ளது. பிறகு நீங்கள் சத்யுகத்தில் வரும்போது மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். நீங்கள் சத்யுகத்தில் வரும்போது மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். மற்ற தர்மத்தினருக்கு வர்ணங்கள் கிடையாது. வர்ணங்கள் பாரதத்தினுடையது மட்டுமே ஆகும். நீங்கள் தான் சூரிய வம்சத்தினராக, சந்திர வம்சத்தினராக ஆகியிருந்தீர்கள். இப்போது பிராமண வர்ணத்தில் உள்ளீர்கள். பிரம்மா வம்சத்தின் பிராமணனாக ஆகியுள்ளீர்கள். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை வந்து புரிய வைக்கிறார். யாருடைய புத்தியில் தாரணை ஆவதில்லையோ அவர்களுக்கு தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். எப்படி தந்தையை அறிந்து கொண்டு விடும் பொழுது ஆண் குழந்தைகளுக்கு இது சொத்து என்பது தெரிய வந்து விடுகிறது. பெண் குழந்தைகளுக்கோ ஆஸ்தி கிடைப்பதில்லை. இங்கு நீங்கள் எல்லோருமே சிவபாபாவின் ஆண் குழந்தைகள் ஆவீர்கள். அனைவருக்கும் உரிமை உள்ளது. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லோருக்குமே உரிமை இருக்கிறது. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும். எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு விக்கர்மங்கள் விநாசமாகும். பதித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆவீர்கள். ஆத்மாவில் படிந்திருக்கும் துரு எப்படி நீங்கும்? யோகத்தினால்தான் உங்களுடைய துரு நீங்கிவிடும் என்று தந்தை கூறுகிறார். இந்த பதீத்தமான சரீரத்தையோ இங்கேயே விட வேண்டும். ஆத்மா பவித்ரமாக ஆக வேண்டும். எல்லோரும் கொசு கூட்டம் போல செல்வார்கள். சத்தியுகத்தில் மிகவும் குறைவானவர் மட்டுமே இருப்பார்கள் என்று புத்தியும் கூறுகிறது. இந்த விநாசத்தில் எத்தனை மனிதர்கள் இறப்பார்கள்? மற்றபடி கொஞ்சம் பேர் போய் இருப்பார்கள். ராஜாக்களோ குறைவாக இருப்பார்கள். மற்றபடி 900,000 பிரஜைகள் சத்தியுகத்தில் இருப்பார்கள். இது பற்றி 900,000 நட்சத்திரங்கள் என்று பாடுகிறார்கள். அதாவது பிரஜைகளின் செடி முதலில் சிறியதாக இருக்கும், பிறகு வளர்ச்சி அடைகிறது. இப்பொழுது நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். தந்தை வருகிறார். அனைவருக்கும் வழிகாட்டியாக ஆகி கூட்டி செல்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: யோக அக்னி மூலமாக விக்கர்மங்களின் துருவை சாம்பலாக்கி தூய்மையாக ஆக வேண்டும். இப்பொழுது வானப்பிரஸ்த நிலையாகும். எனவே திரும்பி வீட்டிற்கு செல்வதற்காக முழுமையாக சத்துவ பிரதானமாக ஆக வேண்டும். இந்த கல்யாணக்காரி யுகத்தில் தந்தைக்கு சமமாக துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவராக ஆக வேண்டும். வரதானம்: சதா இணைந்த சொரூபத்தின் நினைவின் மூலம் கடினமான காரியத்தையும் எளிதாக ஆக்கக்கூடிய டபுள் லைட் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் நிரந்தரமாக நினைவில் இருக்கிறார்களோ அவர்கள் சதா தந்தையின் துணையை அனுபவம் செய்வார்கள். அவர்கள் முன்னால் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் தங்களை இணைந்த ரூபமாக அனுபவம் செய்வார்கள். பயப்பட மாட்டார்கள். இந்த இணைந்த சொரூபத்தின் நினைவு எந்த ஒரு கடினமான காரியத்தையும் எளிதாக ஆக்கிவிடும். எப்போதேனும் ஏதாவது பெரிய விஷயம் முன்னால் வந்தால் தன்னுடைய சுமையை தந்தையிடத்தில் வைத்து விட்டு தான் டபுள் லைட் ஆகிவிடுங்கள். அப்பொழுது ஃபரிஷ்டாவிற்கு சமமாக இரவு பகல் குஷியில் மனதால் நடனமாடிக்கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன்: எந்த ஒரு காரணத்தையும் நிவாரணம் செய்து திருப்தியாக இருந்து திருப்தி படுத்துபவர்கள் தான் திருப்தி மணி ஆவார்கள். அவ்யக்த இஷாரா: நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கி சதா பயமற்றவராக கவலையற்றவராக ஆகுங்கள். ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி இருந்தால் சதா கவலையற்று இருப்பீர்கள். மேலும் கவலையற்று இருக்கும் போது சதா சரியான முடிவை எடுப்பீர்கள். எப்பொழுது முடிவு சரியானதாக இருக்குமோ அப்பொழுது வெற்றி நிச்சயம் ஏற்படும். திரிகாலதர்ஷி ஆத்மா சதா கவலையற்றுதான் இருப்பார்கள். ஏனெனில் நமது வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது என்ற நிச்சயம் அந்த ஆத்மாவிடம் இருக்கும். ஓம் சாந்தி.